2017 நவம்பர் மாத தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 15C ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. ஆரம்ப நிலை யுக்திகளை மேற்கொண்டு கற்கலாம், வாருங்கள். கேள்வி. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க என்னிடம் ஒரு பிரமாதமான யோசனை உள்ளது. என்னுடன் சேர ஒரு குழுவும் உள்ளது. ஆனால் அவசரப்பட்டு மூலதனம் திரட்டாதே. உடனே திரட்டினால் நிறுவனத்தில் பெரும் பங்கு மூலதனத்தாருக்கு அளித்துவிட வேண்டியிருக்கும். கூடுமானவரை நிறுவனத்தை வளர்த்து அதன் மதிப்பீட்டை பெருக்கிவிட்டு அப்புறம் திரட்டு என்று தொழில் முனைவோர் சிலர் ஆலோசனை அளிக்கிறார்கள். வேறு சிலரோ மூலதனம் திரட்டினால்தான் சரியாக வளர்க்க முடியும், இல்லாவிட்டால் மிக தாமதமாகி வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும் என்கிறார்கள். நான் மிக குழம்பியுள்ளேன். எது சரி? மூலதனம் திரட்ட எது சரியான தருணம்? தொடர்கிறது பதில். சென்ற பகுதிகளில் எப்போது மூலதனம் திரட்டுவது என்று தீர்மானிப்பதில் பின்வரும் அம்சங்களை விவரித்திருந்தேன். உங்கள் நிறுவன வகை, குழுபலம், வணிகத்துறை, தற்போதைய வளர்ச்சி நிலை, கரண்ட் ப்ராக்ரஸ் போன்ற பல அம்சங்களையும் எடையிட்டு எது சரியான தருணம் என்று கணிக்க வேண்டும் என்பதாக கூறியிருந்தேன். மேலும் மூலதனத்தாருக்கு பெரும்பங்கு அளிக்க வேண்டி வந்தாலும் உடனே மூலதனம் திரட்டுவதற்கான இரு காரணங்களையும் பார்த்தோம். ஒன்று, உங்கள் வணிகத்துறையில் ஏற்கனவே ஒரு சில நிறுவனங்கள் விற்பொருளுடன் இயங்குவது. மற்றது, உங்கள் வணிகத்துறையில் நுழைவது சுலபமானால் செயல்பாட்டு வேகம் மற்றும் திறன் முக்கியமாக இருப்பதால் உடனே மூலதனம் திரட்டி வேகமாக இயங்கியாக வேண்டும். உடனே மூலதனம் திரட்டுவதற்கு இன்னொரு காரணம் மூலதனத்தார் தளர்ச்சி, இன்வெஸ்டார் ஃபெட்டிக். அதாவது, உங்கள் நிறுவனத்தின் வணிக உபத்திரையில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மூலதனம் பெற்றிருக்கலாம். அப்படியானால் நீங்கள் தாமதிப்பது நல்லதல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு சிறிய மூலதனத்தோடு அல்லது மூலதனமே இன்றி கூட ஓரளவுக்கு விற்பொருள் தயாரித்துவிட்டு, ஆஹா, இப்போது பாருங்கள், இந்த படுசூடான துறையில், ரெட் ஹாட் ஏரியா, என் நிறுவனத்துக்கு அதிக மதிப்பீட்டில் மூலதனம் கிடைத்துவிடும் என்று ஆவலுடன் போய் மூலதனம் திரட்ட எத்தனிப்பீர்கள். ஆனால் நீங்கள் நாடும் ஒவ்வொரு மூலதன நிறுவனமும் அதே உபத்துறையில் ஒரு நிறுவனத்துக்கு ஏற்கனவே மூலதனம் விட்டுவிட்டதாக கைவிரித்து விடக்கூடும். அல்லது, ஐயையோ, அந்த உபத்தரியா வேண்டாமப்பா, அதில் ஏற்கனவே நிறைய மூலதனம் புகுந்து விட்டது, இப்போது நாங்கள் வேறு உபத்துறையில் தான் நாட்டம் கொள்கிறோம் என்று நிராகரிக்க கூடும். தகவல் சேமிப்பு, டேட்டா ஸ்டோரேஜ் மற்றும் கணினி பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் சில நிறுவனங்களுக்கு இந்த கதியானதை நான் கண்டிருக்கிறேன். அப்படி ஆகிவிட்டால் உங்கள் நிறுவனத்திற்கு மூலதனமே கிட்டாமல் போய் நெருக்கடி நிலையில் மிக குறைந்த விலைக்கு உருவாக்கிய தொழில்நுட்பத்தை மட்டும் விற்க வேண்டி வரலாம். டெக்னாலஜி ஃபயர் சேல். அல்லது மற்றொரு நிறுவனம் உங்கள் நிபுணர்களை அமர்த்தி கொள்ள வேண்டி ஏதோ ஒரு சிறு தொகையோ பங்குகளையோ அழித்து சேர்த்து கொள்ளலாம். அக்வை ஹேர். இம்மாதிரி மூலதன தளர்ச்சி உங்கள் துறையில் நேரக்கூடும் என்ற சகுனங்கள் வர ஆரம்பித்தவுடனேயே விரைவாக மூலதனம் நாடுவதே சரியான அணுகுமுறை. மூலதனம் சீக்கிரமே திரட்ட இன்னொரு காரணம் உள்ளது. சில வணிக உபத்துறைகளில், முக்கியமாக நுகர்வோர் சார்பான கன்சியூமர் ஓரியன்ட் துறைகளில், முதல் முனைவோர் சாதகம், ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் என்னும் இயல்பு உள்ளது. அதாவது, ஒரே விதமான சேவையுடன் களத்தில் இயங்கும் முதல் நிறுவனம் தன் துறையில் புகழ், பிராண்டிங் பெற்று பயனர்களை, யூசர்ஸ் பெரும்பாலும் தனதாக்கி கொண்டுவிடும். அதே துறையில் பின்பு களமிறங்கும் நிறுவனங்கள் நல்ல சேவை அளித்தாலும் சதவிகித அளவில் முதல் நிறுவனத்தை விட மிக குறைவாக பயனர்களை பெறும். முக்கியமாக வலை இயல்பு, நெட்வொர்க் எஃபெக்ட் எனப்படும் இயல்புள்ள துறைகளில் முதல் முனைவோர் சாதகம் இன்னும் அதிகம். உதாரணமாக ஈபே நிறுவனத்தை காட்டலாம். 1996 காலகட்டத்தில் பியர் ஒமித்யார் என்பவர் சிறு பொருட்களை ஏலமிடும் சேவையை ஆரம்பித்தார். அதில் பயனர்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஏலமிடுபவர்களும் அதிகம் நாடினர். அதிக ஏலங்கள் இருந்ததால் பயனர்கள் இன்னும் அதிகரித்தனர். இந்த வலை இயல்பை முறியடிக்க இளைய ஏலத்துறையில் நுழைந்த அடுத்த நிறுவனங்களால் இயலவில்லை. ஈபே பெரும் நிறுவனமாக வளர்ந்தது. அதேபோல் சமீப காலத்தில் ஏர்பிஎன்பி நிறுவனத்தை உதாரணமாக காட்டலாம். இப்படிப்பட்ட பெயர், புகழ் அல்லது வலை இயல்பே வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துறைகளில் தழைக்க வேண்டுமானால் விரைவாக மூலதனம் பெற்று களமிறங்கியே தீர வேண்டுமல்லவா? முதலில் முனைந்த நிறுவனம்தான் வெற்றி பெறும் என்பது நிச்சயம் அல்ல. ஃப்ரெண்ட்ஸ்டர் தோல்வியேற்று ஃபேஸ்புக் பின்பு வந்து வெற்றி கண்டதல்லவா? கூகுள் நிறுவனம் தேடல் துறைக்கு வெகு நாட்களுக்கு பிறகு நுழைந்து வெற்றி கண்டுள்ளது. ஆனால் வெகுவாக பெயர், புகழ் மற்றும் வலை இயல்பால் நிர்ணயிக்கப்படும் துறைகளில் மூலதன தாமதிப்பு பொதுவாக இழப்பை தரும் வாய்ப்பே அதிகம். மூலதனத்தாரும் இப்படித்தான் எண்ணி தயங்குவார்கள். ஏதாவது பெரும் சாதகம் இருந்தால்தான் தாமதமாக களமிறங்கும் நிறுவனம் மூலதனம் பெற்று வெற்றி அடைய இயலும். உங்கள் நிறுவனத்துக்கு அப்படி சாதகமான அம்சம் என்ன என்பதை கணித்து பாருங்கள். இறுதியாக, உங்கள் நிறுவனத்தின் குழு பலமும் சீக்கிரம் மூலதனம் திரட்ட உதவக்கூடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த உபதவியில் பெயர் பெற்ற நிபுணர்கள் மற்றும் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருந்து வெற்றி கண்டு மூலதனத்தாருக்கு பல மடங்கு லாபம் தேடித்தந்த தலைமை அதிகாரி போன்றோர் சேர்ந்திருந்தால் மூலதனம் நாட தாமதிப்பதால் அனுகூலம் இல்லை. உடனேயே அதிக மதிப்பீட்டில் பெருமளவு மூலதனமிட மூலதனத்தாரே போட்டா போட்டியிட்டு வரக்கூடும். தாமதிப்பால் மதிப்பீடு இன்னும் பெருமளவு அதிகரிப்பது அபூர்வம். தங்கள் முதல் சுற்று மூலதனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பெற்றே ஆக வேண்டும் என்பது மூலதனத்தாரின் அசைக்க முடியாத குறிக்கோள். அப்போது உடனே நிறைய மூலதனம் பெற்று விரைவாக இயங்கி வெற்றி இலக்கை சீக்கிரமே அடைவதே சரி. ஒர்க் டே நிறுவனத்தை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். ஆக மொத்தம், தாமதிக்காமல் கூடிய சீக்கிரம் மூலதனம் பெறுவதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன என்று கண்டோம். அடுத்த பகுதியில், ஏன் மூலதனம் நாடலை தாமதிக்க வேண்டும், இடைப்பட்ட வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் அலசுவோம். தொடரும்.